சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை April 16, 2023. தலைப்பு: பிராயச்சித்தம் கோட்பாடு. கோல்டன் உரை. மத்தேயு: பழியை அல்ல இரக்கமாயிருப்பேன், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை மனந்திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன். கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: லூக்கா. அன்றியும் தங்களை நீதிமான்களென்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணுபம்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் ராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு பூமியில் அதிகாரம் உண்டு. அதுபோல மனந்திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷமுண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார். சங்கீதம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனந்திரும்புவார்கள். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகனபலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். நீதிமொழிகள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். யோவான். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். மத்தேயு. இயேசு கூறினார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். மத்தேயு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதுமில்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதுமில்லை. நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்ரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுமளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். லூக்கா. அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரி அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரி இந்நாளென்றும் இப்படிப்பட்டவளென்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். தீத்து. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவகிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபத்தியையும் லெழகிக்க இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபத்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். யோவான். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். யாக்கோபு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். மத்தேயு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் ஹீடூதி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பிராயச்சித்தம் என்பது கடவுளுடனான மனிதனின் ஒற்றுமையின் எடுத்துக்காட்டு ஆகவும் இதன் மூலம் மனிதன் தெய்வீக உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பை பிரதிபலிக்கிறான். நாசரேத்தின் இயேசு தந்தையுடன் மனிதனின் ஒருமைப்பாட்டை கற்பித்தார் மற்றும் வெளிப்படுத்தினார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்த வேண்டும். மனிதனுக்கு உண்மையான அன்பின் உணர்வை இயேசுவின் போதனைகளின் தெய்வீக கொள்கையை கொடுப்பதன் மூலம் மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்ய இயேசு உதவினார். மேலும் இந்த உண்மையான அன்பின் உணர்வு மனிதனை பொருள், பாவம் மற்றும் மரணம் ஆகியவற்றின் சட்டத்திலிருந்து ஆவியின் சட்டத்தால் மீட்கிறது. தெய்வீக அன்பின் சட்டம். மனந்திரும்புதல் மற்றும் துன்பம் ஆகியவற்றின் ஒவ்வொரு வேதனையும், சீர்திருத்தத்திற்கான ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு நல்ல எண்ணமும் செயல்களும் இயேசுவின் பாவத்திற்கு பரிகாரம் செய்து அதன் பலனை புரிந்து கொள்ள உதவும். ஆனால் பாவி தொடர்ந்து ஜெபித்து மனந்திரும்பி பாவம் செய்து வருந்தினால் பாவ நிவிர்த்தியில் அவருக்கு சிறிதளவு பங்கு உண்டு. கடவுளுடன் ஒரே நேரத்தில் அவருக்கு நடைமுறை மனந்திரும்புதல் இல்லை. இது இதயத்தை சீர்திருத்துகிறது மற்றும் மனிதனுக்கு உதவுகிறது. ஞானத்தின் சித்தத்தை செய். பாவ நிவர்த்திக்கு பாவியின் பங்கில் நிலையான சுய தீக்குளிப்பு தேவைப்படுகிறது. நீதியின் மீது பசியுடன் வெளிப்படும் ஆசை நம் தந்தையிடமிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டது. அது வெற்றிடமாக நம்மிடம் திரும்பாது. பொறுமை, சாந்தம், அன்பு மற்றும் நற்செயல்களில் வெளிப்படுத்தப்படும் கிருபையின் வளர்ச்சிக்கான தீவிர விருப்பத்தின் ஜெபமே நமக்கு மிகவும் தேவை. எஜமானரின் கட்டளைகளை கடைபிடிப்பதும் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவதும் அவருக்கு நாம் செய்யும் சரியான கடன் மற்றும் அவர் செய்த அனைத்திற்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கான ஒரே தகுதியான சான்று. எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வழக்கமான போராட்டம் இடைவிடாத பிரார்த்தனை. அதன் நோக்கங்கள் அவர்கள் கொண்டு வரும் ஆசீர்வாதங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆசீர்வாதங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளில் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டாலும் அன்பில் பங்கேற்பதற்கான நமது தகுதியை உறுதிப்படுத்துகிறது. நமது பரலோக தகப்பன், தெய்வீக அன்பு, எல்லா மனிதர்களும் நமது எஜமானரின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று கோருகிறார். பெரிய நசரேயன் அவர் வலிமை மிக்கவராக இருந்ததால் பாசாங்குத்தனத்தை கண்டித்தார். இது பொருள் முறைகளின் மீது ஆசீர்வாதங்களுக்காக நீண்ட மனுக்களை வழங்கியது, ஆனால் குற்றத்தை மறைத்தது. சிந்தனையில் மறைந்திருந்தது, இது செயலில் இறங்கி கடவுளின் அபிஷேகம் செய்யப்பட்டவரை சிலுவையில் அறைய தயாராக இருந்தது. இயேசுவின் தியாகம் பரிசேயத்தின் உச்சகட்ட பாவமாகும். பரிசேயர் உடல் சார்ந்த மற்றும் உணர்வுபூர்வமான நம்பிக்கை, சுயநீதி, மாயை, பாசாங்குத்தனம். லூக்காவின் நற்செய்தியின் 7வது அத்தியாயத்தில் இயேசு ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பரிசேயரின் கிளறவ விருந்தினராக இருந்தார். சைமன் என்ற பெயரால் அவர் சீமோனை போலல்லாமல் இருந்தார். அவர்கள் இறைச்சியில் இருந்தபோது ஓரியண்டல் பண்டிகையின் காட்சியை குறுக்கிடுவது போல் ஒரு அசாதாரண சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு விசித்திரமான பெண் உள்ளே வந்தாள். இயேசு அந்த பெண்ணை புறக்கணித்தாரா? அவன் அவளது அபிமானத்தை விலக்கினானா? இல்லை, அவன் அவளை இரக்கத்துடன் பார்த்தான். அதனால் அனைவருக்கும் பாடம் கற்பிக்கப்பட்டது. அதை பின்பற்றி அந்த பெண்ணுக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தெய்வீக அன்பிற்கான அவளுடைய கடனை அவன் ஏன் இவ்வாறு சுருக்கமாக கூறினான்? அவள் மனந்திரும்பி சீர்திருத்தப்பட்டாளா? அவனுடைய நுண்ணறிவு இந்த சொல்லப்படாத தார்மீக எழுச்சியை கண்டறிந்ததா? அத்தகைய விவரிக்க முடியாத பாசத்திற்கு, பரிசேயரின் விருந்தோம்பல் அல்லது மாத்தலேனின் மனவருத்தத்திற்கு உயர்ந்த அஞ்சலி எது? இந்த கேள்விக்கு இயேசு சுயநீதியை கடிந்து கொண்டும் தவம் செய்பவரின் விடுதலையை அறிவிப்பதன் மூலமும் பதிலளித்தார். இங்கே ஒரு புனிதமான கேள்வி பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த வயதின் தேவைகளில் ஒன்றால் சுட்டிக்காட்டப்பட்ட கேள்வி. சைமன் இரட்சகரை நாடியது போல் பொருள் பழமைவாதத்தின் மூலமாகவும் தனிப்பட்ட மரியாதைக்காகவும் கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் உண்மையை தேடுகிறார்களா? மறுபுறம் இந்த பெண்ணை போலவே அவர்கள் தங்கள் உண்மையான மனந்திரும்புதலால், உடைந்த இதயங்களால், சாந்தம் மற்றும் மனித பாசத்தால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் அல்லது கிறிஸ்துவின் மீதான தங்கள் மதிப்பை காட்டுகிறார்களா? இயேசு அதை சரி செய்தது போல் தெய்வீக அறிவியல் சமநிலையை சரி செய்கிறது. விஞ்ஞானம் தண்டனையை நீக்கும் பாவத்தை முதலில் நீக்குகிறது. இது எனது தெய்வீக மன்னிப்பு உணர்வு. இது கடவுளின் பாவத்தை அழிக்கும் முறையை நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு பாவி முதல் கல்லை எறிய பயப்படுகிறான். அவர் ஒரு சூழ்ச்சியாக தீமை உண்மையற்றது என்று கூறலாம், ஆனால் அதை அறிய அவர் தனது அறிக்கையை நிரூபிக்க வேண்டும். தீமை பற்றிய கூற்றுக்கள் இல்லை என்று கருதி இன்னும் அவற்றை ஈடுபடுத்துவது தார்மீக குற்றமாகும். குருட்டுத்தனமும் சுயநீதியும் அக்ரமத்தை வேகமாக பற்றிக்கொள்ளும். பொதுமக்களின் அழுகை அன்பின் பெரிய இதயத்திற்கு சென்றபோது அது அவரது தாழ்மையான விருப்பத்தை வென்றது. உடல் உணர்வுகளில் பெரும் தீமை, ஆனால் இதயம் கண்டனம் செய்யும் எந்த அடித்தளமும் இல்லை. ஆனால் தீமை கண்டிக்கப்படாமல் இருந்தால் அது மறுக்கப்படாமல் வளர்க்கப்படுகிறது. புலன் பிழைகளை செயல்தவிர்க்க முயலும் போது எல்லா பிழைகளும் இறுதியாக உண்மைக்கு கீழ்ப்படியும் வரை முழுமையாகவும் நியாயமாகவும் மிக அதிகமான தொகையை செலுத்த வேண்டும். பாவத்தின் கூலியை செலுத்தும் தெய்வீக முறையானது ஒருவரின் குரட்டைகளை அவிழ்த்து உணர்வு மற்றும் ஆன்மாவை எவ்வாறு பிரிப்பது என்பதை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வதை உள்ளடக்கியது. கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். கடவுளின் விருப்பத்தை அல்லது தெய்வீக அறிவியலின் கோரிக்கைகளை அறிந்து அவற்றை கடைபிடிப்பவர் பொறாமையின் பகைமைக்கு ஆளாகிறார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதை மறுப்பவன் அன்பினால் தண்டிக்கப்படுகிறான். அன்பின் ஆரோக்கியமான தண்டனைகள் மூலம் அறிவியலின் அடையாளங்களான நீதி, அமைதி மற்றும் தூய்மையை நோக்கி நாம் முன்னேற உதவுகிறோம். உணர்வு மற்றும் சுயத்தை தூய்மைப்படுத்துவது முன்னேற்றத்திற்கான சான்று. இருதயத்தில் தூய்மையானவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை காண்பார்கள். இது உண்மை மற்றும் அன்புடன் ஒரே நேரத்தில் நமது பங்கை கொண்டுள்ளது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.